அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை குறித்து தெளிவாக எழுதியிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இன்னும் சிலர் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க முடியாது எழுதியிருந்தீர்கள். தொடர்ந்து உங்களோடு இணைந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 5 சிந்திக்க துவங்கினோம். எருசலேமிலே ஆட்டுவாசலின் அருகிலே பெதெஸ்தா என்னும் குளத்தண்டையிலே 38 வருஷமாய் வியாதியாயிருந்த ஒருவனை இயேசு குணமாக்கினார். அவர் யார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஓய்வு நாளிலே அவர் குணமாக்கினபடியினாலே யூத சமய தலைவர்கள் அதற்கு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் இயேசுவோ மீண்டும் அவனை பார்த்து, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று தெளிவாய் அவனுக்கு வந்த வியாதி அவன் பாவத்தினால் வந்தது என்பதை உணர்த்தி கடந்து சென்றார். ஆனாலும் சமய தலைவர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே இயேசு அவர்களை பார்த்து, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று பிதாவுக்கும் தமக்கும் இருக்கிற நெருங்கிய உறவை தெளிவுபடுத்தினார். யோவான் 5:31-32 பாருங்கள். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். வேத புத்தகத்திலே நாம் ஏற்கனவே பார்க்கிறோம், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் 2 பேர் 3 பேர் சொல்லும் சாட்சியே உறுதி செய்யப்பட முடியும். எந்த ஒரு நீதிமன்றத்திலேயும் நான் எனக்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னால் அது நிலை நிற்காது. இங்கே இயேசு கிறிஸ்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார் என்று சொல்வது யோவான் ஸ்நானனை குறித்து என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலேதானே மிக தெளிவாக அது எந்த ஒரு மனிதனின் சாட்சியும் அல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள் யோவான் 5:33, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவானிடத்திலே அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்பதும் தெளிவாகிறது. ஆனால் அந்த சாட்சியை குறித்து அவர் சொல்லவில்லை, மற்றொரு சாட்சியை குறித்து சொல்கிறார். வசனங்கள் 34-36 பாருங்கள். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றப்படும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இப்பொழுது புரிகிறதா அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்ன என்று? ஆம், அவர் செய்த அற்புதங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்தது போலவே நானும் அற்புதங்களை செய்கிறேன் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அவர்கள் தேவதூஷணம் சொல்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு காரணம் அவர் தாம் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக செய்தார். அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்யப்பட்ட அற்புதங்கள் அல்ல. அவர் குணமாக்கும் கூட்டங்களை நடத்தவில்லை, அங்கே காணிக்கை சேகரிக்கவில்லை, எல்லாரையும் வரிசைப்படுத்தி அவரண்டை கொண்டு வரும்படியாக அவர் சொல்லவில்லை. அவர் கூட்டங்களுக்குள்ளே கடந்து சென்றார். பெரும் பாதைகளிலேயும் சிறிய பாதைகளிலேயும் அவரே சென்றார். மக்களோடு மக்களாக அவர் நடந்து தெரிந்தார். மக்கள் குணமாக்கப்பட்டார்கள். சுவிசேஷங்களை படிக்கும்பொழுது திரும்ப திரும்ப இந்த சத்தியம் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. இதை குறித்த தெளிவான அறிவுடையவர்களாய் நாம் இருப்பது சிறந்தது. இயேசு கிறிஸ்து குணமாக்கியது 10 பேரோ 15 பேரோ அல்ல, 100 பேர் அல்லது 200 பேர் என்று மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் குணமடைந்திருக்க வேண்டும். அது வெளிப்படையாக அவர் செல்லுமிடமெல்லாம் செய்த ஒரு காரியமாயிருக்கிறது. அவர் ஜனங்களை குணமாக்கினார் என்பதற்கு எவருமே எதிர்த்து நிற்கவில்லை. அவர் குணமாக்கவில்லை என்று யாரும் வாக்குவாதம் செய்யவும் இல்லை. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை என்று எழுதுவதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் செய்த அற்புதங்களே அவருக்கு சாட்சியாயிருந்தன. அவர் செய்த அற்புதங்களே அவர் பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் என்பதை குறித்து சாட்சி கொடுத்தது. யோவான் 5:37-39 வசனம் வரை பாருங்கள். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வசனம் பல சூழ்நிலைகளிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கே அவர் சொல்கிறது என்ன? உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், ஆனால் வேத வசனங்களிலே நீங்கள் என்னை கண்டுகொள்ள வேண்டும். வேத வசனங்களை எவ்வளவோ படித்தும் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால் அதில் பயனில்லை. வசனம் 40, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. வேத வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது, ஆனால் அந்த சமய தலைவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவண்டை வர விருப்பமில்லை. வேத புத்தகம் சொல்லும் முக்கிய சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள். வசனங்கள் 41-43 வரை பாருங்கள். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரு நாள் அந்திக்கிறிஸ்து வரப்போகிறான். அப்பொழுது உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளப் போகிறது. உலகம் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டது. அந்திகிறிஸ்து தன்னுடைய சொந்த பெயரிலே வரப்போகிறான். அவனை குறித்து ஒரு உருவம் உண்டாக்கப் போகிறான். அவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். வசனம் 44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆம், அவர்கள் மனிதர்களுடைய பாராட்டுகளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் திருச்சபைகளிலே, ஏன் நல்ல திருச்சபைகளிலேயும் கூட இப்படி மனிதர்களுடைய பாராட்டுகளுக்காகவே காரியங்களை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். செவித்திணை உள்ள போதர்கள் என்று சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதை விட ஒருவரை ஒருவர் பாராட்டி பேசுவார்கள். விசுவாசியான அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படிப்பட்ட கூட்டங்களிலே உங்களுடைய நேரத்தை வீணாக்காதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறதில்லை. தேவனால் வரும் மகிமையை மாத்திரம் தேடுகிறவர்கள் முகஸ்துதிக்காக மற்றவர்களை புகழ்வதில்லை, அப்படிப்பட்ட புகழை எதிர்பார்ப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவருடைய பெயர் எங்கே அச்சடிக்கப்பட்டாலும் அச்சடிக்கப்படாவிட்டாலும் அதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மனிதனால் மகிமையை தேடுகிறவர்கள் தங்கள் பெயர் அச்சடிக்கப்படாவிட்டால், கற்களிலே பொறிக்கப்படாவிட்டால் கொதித்தெழும்புவார்கள். இதன் மூலமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். யோவான் 5:45-47 வசனம் வரை பாருங்கள். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒன்று. வேதத்தின் முதல் 5 ஆகமங்களை நாம் படிக்கும்பொழுதே அடிக்கடி இயேசு கிறிஸ்துவை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு பக்கங்களிலேயும் அங்கே அவரை நாம் காணாவிட்டாலும் அங்கே அவர் ஒவ்வொரு பக்கங்களிலேயும் இருக்கிறார் என்று சொல்லலாம். இங்கு இயேசு என்ன சொல்கிறார்? மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான் என்கிறார். ஆம், வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களும் இயேசு கிறிஸ்துவையே சுட்டிக்காட்டுகிறது. எனவே பழைய ஏற்பாட்டை குறை கூறுகிறவர்களும் மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவையே குறை கூறுகிறார்கள். இந்த அநேகர் அறிவில்லாததினாலே பழைய ஏற்பாட்டை குறை கூறுகிறார்கள். தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு வீட்டின் அஸ்திவாரத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறான். வழியே வந்த ஒருவர், என்னப்பா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஏன் அஸ்திவாரத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறாய், நீ இந்த வீட்டில் தானே இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் மாடியிலேதான் இருக்கிறேன் என்று சொன்னானாம். அப்படித்தான் பிரியமானவர்களே, இந்த அநேகர் தங்களுக்கு தாங்களே குழி வெட்டிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இயேசு கேட்கிறார், அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேத வசனங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அற்புதங்கள் சாட்சி பகிர்கிறது, அவருடைய வார்த்தை சாட்சி பகிர்கிறது. காலம் காலமாய் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் உண்மை என்பதை சரித்திரம் விவரித்துக் கொண்டு வருகிறது. இன்னமும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் முழு விசுவாசத்தையும் வைக்காமல் இருப்பீர்கள் என்றால் அவரையே உங்களுடைய இரட்சகராக, மீட்பராக, சகாயராக நீங்கள் சார்ந்து கொள்வதே சிறந்தது. இப்பொழுது நாம் யோவான் 6 கடந்து செல்வோம். இங்கே கலிலேய கடலின் அருகிலே இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பத்தை குறித்த ஒரு செய்தியை கொடுப்பதை யோவான் எழுதுகிறார். யோவான் மிகச் சில அற்புதங்களையே எழுதியிருக்கிறார். இதை அவர் அடையாளங்கள் என்று அழைக்கிறார். அடையாளங்கள் குறிப்பிட்ட நோக்கத்தோடு கொடுக்கப்படுபவை. கவனியங்கள். யோவான் 20:30-31 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு வசனம். ஏனென்றால் இதுவே யோவான் சுவிசேஷத்தின் கருத்து வசனம். இப்பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷிக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜீவ அப்பத்தை குறித்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். அவரே மெய்யான ஜீவ அப்பமாய் இருக்கிறார். யோவான் 6:1 வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். இவைகளுக்கு பின்பு என்றால் இவைகளுக்கு பின்பு 5 வாசித்தோம் அல்லவா, இந்த சம்பவங்களுக்கு பிறகு அவர் எருசலேமை விட்டு புறப்பட்டு யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே வந்து இப்பொழுது கலிலேயா கடலை கடந்து அக்கறைக்கு போகிறார். சொல்லப்போனால் 5 நடந்த சம்பவத்திற்கு பின்னர் சுமார் 6 ஓராண்டிற்கு பிறகோ இந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஓராண்டு காலத்திற்கு முன்னால் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இது. யோவான் சுவிசேஷத்திலே ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர் குறிப்பிடும்பொழுது பண்டிகை காலங்களை குறிப்பிட்டு சொல்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல யோவான் தனது சுவிசேஷத்தை எழுதும்பொழுது நாள் காட்டியோடும் பூகோள வரைபடத்தோடும் இணைத்தவராய் அதை எழுதுகிறார். பரலோக மகிமையை விட்டு இந்த பூமியிலே மாம்சமான வார்த்தையானவர் நம் மத்தியிலே கூடாரமிட்டு தங்கியிருக்கிறார். அவரே கலிலேயாவின் கடல் அருகே நடந்தார். கானா ஊருக்கு சென்றார், நாசரேத்திற்கு சென்றார், கப்பர் நகுமுக்கு சென்றார், பெத்சாயிதாவுக்கு சென்றார், எருசலேமுக்கு சென்றார், தெற்கு போலிக்கு சென்றார். இப்படி பல்வேறு இடங்களுக்கு அவர் அலைந்து தெரிந்தார். 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது என்றார். எனவே இப்பொழுது அவர் கலிலேயாவிற்கு திரும்பி வந்துவிட்டார். ஏனென்றால் 5 அவர் எருசலேமிலே இருந்தார். இதனால் 5:6 இடையிலே சில காலங்கள் கடந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. சரி, யோவான் 6:2 வசனம். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர் செய்த அற்புதங்களை கண்ட திரளான ஜனங்கள் தொடர்ந்து அவர் பின்னே சென்று கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அவரை விசுவாசித்து அவருக்கு பின் செல்லவில்லை. அவர் அற்புதங்களை செய்வதை பார்ப்பதிலே இவர்களுக்கு ஒரு உற்சாகம், அவ்வளவுதான். அவர்களை அவர் குணமாக்கக்கூடியவராயிருந்தார். இந்த ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு அவர் தேவையாயிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சுகவீனமான சரீரங்களை குணமாக்கும்படியாக மட்டுமே முதலாவது வரவில்லை. அவர் எல்லா இருதயங்களின் ஆண்டவராக வேண்டும் என்பதே நோக்கம். எனவேதான் ஆரம்பத்திலேயே யோவான் 2:25 வசனத்திலே சொல்லும்பொழுது, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார். எருசலேமிலே குழுமியிருந்த ஜனங்களுக்கும் அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. இப்பொழுது அவரை சுற்றியிருக்கிற ஜனங்களுக்கும் அவர் தம்மை ஒப்புக் கொடுக்கப் போவதில்லை. அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை காண்பதிலேயே அவர்களுடைய ஆர்வம் இருந்தது. யோவான் 6:3 வசனம். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். இந்த இடத்தை இந்நாட்களிலே இஸ்ரவேலுக்கு போகும் மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அது ஒரு மலை போன்ற பிரதேசமாகவே தெரிகிறதில்லை. அந்த தேசத்திலே சுமார் 3000 உயரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதிகள் எல்லாமே மிகவும் கரடு முரடானவைகளாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த இடமாக இன்றைக்கும் சுட்டிக்காட்டப்படுகிற இடம் மிகச் செழிப்பான அழகான ஒரு இடமாயிருக்கிறது. அது கப்பர் நகுமுக்கு அருகிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே தனது சீடர்களோடு போய் சற்று உட்கார்ந்திருக்கிறார். பஸ்கா பண்டிகை மிக சமீபத்தில் இருக்கிறது. வசனம் 5 பாருங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பு சற்று அமைதியான சுபாவம் உடையவர். பொதுவாக இவர் அதிகமாக பேசுகிறதில்லை. இந்த நேரத்திலே குறிப்பாக இயேசு பிலிப்புவினிடத்திலே அந்த கேள்வியை கேட்கிறார். 8 வசனத்திலே பார்க்கும்பொழுது பிலிப்பும் அந்திரேயாவும் இணைந்து செயல்படுகிறார்கள். இரண்டு பேருமே சுறுசுறுப்பாய் செயல்படுகிறவர்கள். அதிகமாக அவர்கள் பேசுகிறதை நாம் காண முடியாது. இருந்தாலும் அந்திரேயாதான் சீமோன் பேதுருவை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அழைத்து வந்தது. அதேபோல நாத்தான்வேலையும் பிலிப்பு இயேசு கிறிஸ்துவண்டை அறிமுகப்படுத்தும்படியாய் அழைத்து வந்தார். கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பிய பொழுதும் பிலிப்புவும் அந்திரேயாவும் தான் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவண்டை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது பிலிப்பு அந்திரேயாவோடு சேர்ந்து என்ன செய்யலாம் என்பதை யோசிக்கிறார். இங்கேயும் அவர்கள் இணைந்து காணப்படுகிறார்கள். இங்கே இயேசு பிலிப்புவினிடத்திலே அவனுடைய ஆலோசனைக்காகவா இந்த கேள்வியை கேட்டார்? இல்லை, எந்த ஒரு நேரத்திலேயும் அவர் மற்றவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறதில்லை. அப்படியென்றால் ஏன் பிலிப்புவினிடத்திலே அந்த கேள்வியை கேட்டார்? பாருங்கள், யோவான் 6:6, தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆம், இங்கே இயேசு பிலிப்புவை சோதிக்கிறார். சீஷர்களோடு உட்கார்ந்து இயேசு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தூரமாக வந்த பெருங்கூட்ட மக்களை பிலிப்புவும் கண்ணேறெடுத்து பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். பெண்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை மொத்தத்திலே 10,000-15,000 மக்கள் இருந்திருக்கலாம். அந்நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவது என்பது மிகவும் ஆச்சரியமானதே. இவ்வளவு பெரிய கூட்ட மக்களை பார்க்கும் பொழுது பிலிப்பினுடைய இருதயத்திலே இயேசு அற்புதம் செய்வார் என்பதை குறித்த எந்த எண்ணமும் இல்லை. எனவே பிலிப்பு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள், யோவான் 6:7. பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பிலிப்பு எப்படி 200 பணம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை குறித்து சிந்திக்கிறான்? ஒருவேளை அன்றைக்கு அவருடைய கரங்களிலே அந்த தொகைதான் இருந்திருக்க வேண்டும். அல்லது அன்றைக்கு எல்லாரும் உட்கார்ந்தவுடனே யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே, ஆண்டவரே, 200 பணம் தான் நம்முடைய கணக்கிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும். பிலிப்பு வந்த கூட்டத்தை பார்த்தான். எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை யோசிக்கிறான். இது காணாதே என்றும் சிந்திக்கிறான். ஒரு பணம் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்வதற்காக அவன் பெறுகிற கூலியாகும். மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும்பொழுது சீடர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாப்பிடும்படிக்கு பக்கத்து கிராமங்களுக்கு ஏன் அனுப்பிவிடக் கூடாது என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நாம் தான் அவர்களுக்கு உணவு கொடுக்கப் போகிறோம் என்று கூறுகிறார். இதை குறித்து லூக்கா 9:12-15 வசனங்களிலேயும் பார்க்கலாம். இப்பொழுது ஆலோசனை குழுவின் அங்கத்தினர்களாய் மாற வேண்டும் என்று எண்ணி ஆலோசனை கொடுத்தவர்கள் மக்களை வரிசை வரிசையாக உட்கார செய்யும் பணியிலேயும் மக்களுக்கு பந்தி பரிமாறும் பணியிலேயும் ஈடுபட வேண்டியதாயிற்று. அருமையானவர்களே, இதை குறித்து வாசிக்கும் பொழுது நாம் மற்றொரு காரியத்தையும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபையிலே அநேகர் தாங்கள் பதவிக்கு வர வேண்டும், பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆலோசனை குழுவின் அங்கத்தினராய் இருக்க விரும்புகிறார்கள். போதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் அநேகருக்கு அதற்கான தகுதி இல்லை, ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை. அவர்கள்தான் வெளியே போய் வேலை செய்ய வேண்டியவர்கள், ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை உணராதவர்களாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டியவர்கள், தேவையுள்ள மக்களுடைய தேவையை சந்திக்க வேண்டியவர்கள், பொதுவாகவே போதகர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார்கள். எனவே இங்கு இயேசு கிறிஸ்து பிலிப்புவை அழைத்து அவனிடத்திலே கேட்டார். பிலிப்புவும் அவர்கள் அத்தனை பேருக்கும் வாங்க பணமில்லையே என்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இத்தனை அற்புதங்களையும் கண்ட பிலிப்பு அந்த இயேசு கிறிஸ்து தங்கள் அருகிலே இருக்கிறார் என்பதை மறந்து போய் கணக்கு போடுகிறான். நம்மிலேயும் அநேகர் நமக்கு தேவை வரும்பொழுது நாம் கணக்கு பார்க்கிறவர்களாயிருக்கிறோம். இந்த தேவையை யார் சந்திப்பார்கள், எப்படி சந்திப்பது, அல்லது எந்த வங்கியிலே நாம் கடன் எடுக்கலாம், எங்கே குறைந்த வட்டிக்கு கிடைக்கும் என்று பல வகையான கணக்கு பார்க்கிறோம். கர்த்தரை நம்புவதை மறந்து போகிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வது இதுதான், மகனே, மகளே, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய தேவையை வைத்து அவரே அதை சந்திக்க வேண்டும் என்று சார்ந்து கொள்வதற்கு பதிலாக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பயப்படுகிறோம், மனிதனை நாடி ஓடி தேடி அலைகிறோம் இல்லையா? அப்படி இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், இந்த காரியத்திலும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே பெரிய அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஒரு அருமை தாயார் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும்பொழுது குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக யோசித்துக் கொண்டே சென்றார்கள். அன்றைய சூழ்நிலையிலே அவர்களுக்கு அவசரமாக 2 லட்சம் ரூபாய் தேவையாயிருந்தது. தொழிலிலே சற்று விருத்தியடை செய்ய வேண்டிய ஒரு நேரம் அது. ஆனால் கையிலேயோ பணம் இல்லை. என்ன செய்வது ஆண்டவரே என்ற கேள்விக்குறியோடு ஆலயத்திற்கு சென்றார்கள். ஆலயத்திலே இந்த வசனங்களின் அடிப்படையிலே போதகர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். பிலிப்பு அற்புதம் செய்யும் ஆண்டவர் தன் அருகில் இருப்பதை மறந்து கணக்கு பார்த்ததை குறித்து பேசினார்கள். எப்படி அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் பரிபூர்ணமாய் ஆண்டவரை நம்பினார்கள் என்றும், ஆண்டவர் 30,000 ரூபாயை எப்படி அற்புதமாக 2 நாட்களுக்குள்ளே கொடுத்தார் என்பதையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதை கேட்ட சகோதரி விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக வீட்டிற்கு செல்லும்பொழுதே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்பொழுதும், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். நடந்தது என தெரியுமா? அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேயே அவருடைய உறவினர் ஒருவர் குடும்பத்தோடு வந்து அவருடைய நிலைமையை கேள்விப்பட்டவர்களாக அவருடைய வீட்டிலேயே வந்து, நீங்கள் பண தேவையிலே இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம், இப்பொழுது இந்த 2 லட்சம் ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பணிகளை முடியுங்கள், எப்பொழுது உங்களால் திரும்ப தர முடியுமோ அப்பொழுது கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். அருமையானவர்களே, இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். ஆம், தனக்கு அருகிலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினபடினாலே கர்த்தர் அவர்கள் தேவையை சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு நீங்கள் எந்த தேவையோடு இருந்தாலும் சரி, அது உங்களுடைய அவசிய தேவையாயிருக்கும் என்றால், நிச்சயம் நீங்கள் ஆண்டவரை பரிபூர்ணமாக விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய தேவையையும் சந்திக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவர்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ அற்புதங்களை இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர் ஐயா, அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் யார் யார் என்னென்ன தேவைகளோடு உம்முடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கிறார்களோ அவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்கள் கணக்கு பார்க்கிற காரியங்களை விட மேலான காரியங்களை நீர் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய பயத்தை நீர் எடுத்து போடும், கேள்விக்குறிகளை நீர் எடுத்து போடும், எங்கே நான் பணத்துக்கு அலைவது என்று சொல்லி இருக்கிற திகைப்பையெல்லாம் நீர் எடுத்து போடும். உம்முடைய ஆலோசனை கொடுத்து தெளிவாய் வழி நடத்தும். உம்மை பரிபூர்ணமாய் விசுவாசிக்க விசுவாசத்தை இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளப் போவதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். அன்றைக்கு அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த தொகையைப் போல தேவையுள்ள ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க நீர் வல்லமை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். உபாகமம் 14:2.